அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
பழங்கோர் சுவாமிநாதன் மற்றும் சங்கீதாராஜன். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது தவறுதலாக கொல்லப்பட்ட இரண்டு மேற்கத்திய பிணக் கைதிகளின் மரணம் குறித்து அதிபர் ஒபாமா ஆழ்ந்த வருத்தம் வெளியிட்டிருக்கின்றார்.
As President and as Commander in Chief, I take full responsibility for all our counterterrorism operations. On behalf of the United States government, I offer our deepest apologies.
அமெரிக்கரான வாரன் வின்ஸ்டனும் இத்தாலியரான ஜிவானி லோபோட்டோவும் அல்கொய்தா அமைப்பால் பல ஆண்டுகளாக கடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அமெரிக்கா அறிந்திருக்கவில்லை என்று ஒபாமா கூறியிருக்கின்றார். இவர்களின் மரணம் தொடர்பான தகவல்கள் இதற்கு முன்பு வெளியிடப்படவில்லை. கொல்லப்பட்ட அந்த இருவரும் உதவி நிறுவன பணியாளர்கள். கஷ்டப்படுபவர்களை பார்த்த உடனேயே உதவ வேண்டும் என்று நினைக்கும் பலருக்கு கருணையோடு உதவி செய்த இந்த இருவரும் நல்ல முன் உதாரணங்கள் என்று ஒபாமா புகழஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்போதைய கவனம் அகதிகள் மற்றும் இடம்பெயர்ந்தோர் வருவதை ஒழுங்குபடுத்துவதாக உள்ளது என்றும், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் மூத்த ஐநா அதிகாரிகள் எழுதியுள்ள பகிரங்க கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. திறமான தேடுதல் மற்றும் மீட்பு கட்டமைப்பை ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது ஏற்றுக்கொள்வதை விட மிக அதிக அளவு அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அகதிகள் பத்திரமாக வருவதை உறுதி செய்யும் பாதுகாப்பான வழிகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து மத்தியதரக்கடலை கடந்து ஐரோப்பாவுக்குள் வரும் ஏராளமான தஞ்சம் கோரிகள் குறித்த பிரச்சினையை எப்படி சமாளிப்பது என்பது குறித்த ஒரு அவசர உச்சி மாநாட்டை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் தற்போது நடத்தி வருகின்றனர். ஆட்களை கடத்தி வரும் கும்பல்களால் உபயோகப்படுத்தப்படும் படகுகளை அவை தமது பயணத்தை துவக்கும் முன்பே தாக்கி அழிக்க வேண்டும் என்று இத்தாலி யோசனை தெரிவித்திருக்கிறது. இந்த மாநாட்டுக்காக பிரசல் சென்றிருக்கின்ற பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் ஆட்கடத்தலுக்கு பின்னுள்ள வலை பின்னலை ஒழிக்க வேண்டும், இடம்பெயர்ந்து வருவோர் கடலில் மூழ்கினால் அவர்களை மீட்கவும் வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
வட்டி விகிதத்தை மாற்றியமைப்பதில் முறைகேடுகள் செய்ய முனைந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஜெர்மனியின் மிக பெரும் வங்கியான டியூஷே வங்கி மீது $2.5 billion அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. லண்டன் நிதிச் சந்தையில் வங்கிகளுக்கு இடையேயான லிபார் வட்டி விகிதம் மற்றும் ஐரோப்பிய வங்கிகளுக்கு இடையேயான வட்டி வீதமான யூரிபார் விகிதங்களை மாற்ற முனைந்த குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க ஒழுங்குமுறை ஆணையம் $2 billion அபராதத்தை விதித்துள்ளது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
வெளிநாட்டவர்களுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் தொடர்ந்து நடந்து வரும் வன்முறை செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டில் நடத்தப்படும் பேரணிகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு
வருகின்றனர்.
கடந்த 2008 வெளிநாட்டவர்கள் அதிகம் தாக்குதலுக்குள்ளான தெற்கே இருக்கின்ற துறைமுக நகரான போர்ட் எலிசபெத்திலும் இந்த பயணிகள் நடந்து வருகின்றன. சமீப வாரங்களாக வெளிநாட்டவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்ற டர்பன் நகரிலும் ஜோஹானஸ்பர்க் அருகே இருக்கின்ற அலெக்சாண்ட்ரா பகுதியிலும் காவல்துறையினர் அதிரடி சோதனைகளை நடத்தி வருகின்றனர்.
ஆர்மீனியா ஒட்டமான் பேரரசின் கீழிருந்தபோது முதல் உலக போர் காலகட்டத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 15 லட்சம் பேரை புனிதர்களாக அறிவிக்கும் ஒரு நிகழ்ச்சியை ஆர்மீனிய தேவாலயம் எர்வான் நகரில் நடத்தி வருகிறது. தமது நாட்டுக்காகவும் தமது நம்பிக்கை நிமித்தமாகவும் கொல்லப்பட்டவர்களை தியாகிகளாக அறிவிப்பதே இந்த நிகழ்வின் நோக்கம் என்று ஆர்மீனிய தேவாலயம் கூறியுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 100 பேரின் பெயர் பட்டியலை சீனா வெளியிட்டிருக்கிறது. இதில் பெரும்பாலானோர் அரசு ஊழியர்கள். சர்வதேச போலீஸ் நிறுவனமான இன்டர்போல் வழியாக இந்த பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் இருப்போரை பிடித்து வெளிநாட்டு அரசுகள் மீண்டும் சீனாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரப்பட்டிருக்கிறது.
2 ஆண்டுகளுக்கு முன்பு வங்கதேசத்தின் ராணா பிளாசா என்ற ஆயத்த ஆடை தொழிற்சாலை ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் இறந்தவர்கள் என்று நம்பப்படுகின்ற 135 பேரின் மரபணு தடயங்களை இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை என வங்கதேச அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்களின் குடும்பத்தினர் இழப்பீடை கோர வேண்டும் என்றால் இறந்தவர்களின் மரபணு தடயங்களை அவர்கள் முதலில் அடையாளம் காண வேண்டும்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.